நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம். இந்த மதிய வேளையிலே என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு பாரம், நாம் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரிடத்திலும் நாம் மனத்தாங்களோடு இங்கே வந்து உட்கார்ந்திருக்க முடியும், மனுஷரிடத்திலும் நாம் மனத்தாங்கள் அடைந்து இங்கே உட்கார்ந்திருக்கலாம். தேவனுடைய சன்னிதானத்தில் எவ்வளோ மாமியார்கள் உண்டு, மருமக்களோடு கூட ஒரு மனத்தாங்களோடு கூட இந்த மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்துருக்க முடியும். நிறைய மருமகள்கள் மாமியார்களை குறித்தும் நாத்தனார்களை குறித்தும் புருஷனை குறித்தும் அல்லது புருஷர்கள் மனைவிகளை குறித்தும் ஒரு மனத்தாங்களோடு ஒரு அன்பற்ற தன்மையோடு இருதயம் சுருங்கி இருக்கிறதோடு கூட இங்கே வந்து உட்கார்ந்துருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேளையிலே நான் பாரப்படுகிறேன். நாம் இங்கே வாசிக்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:3, மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். வாசிக்கும் பொழுதே நம்ம அர்த்தத்தை விளங்கியிருப்போம். இவன் முட்டாள்தனமா நடந்துட்டு இவன் மதியினமாய் காரியங்களை நடப்பிச்சுட்டு லாங் ரன் தொலைநோக்குல அவன் எடுத்த தீர்மானம் தவறா இருக்கும். ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது, ஒரு இடத்த வாங்கினது, ஒரு வீட்டை கட்டினது, ஃபாரின் போனது, ஒரு பிள்ளையை இன்ஜினியரிங் படிக்க வச்சது, நிறைய எல்லாம் நம்ம சர்ச்சுக்குள்ளர் தான், நிறைய நம்ம சர்ச்சுக்குள்ளர் தான். அவர்களோடு கூட மூவ் பண்ணும் பொழுது பேசும் பொழுது இன்ஜினியரிங் படிக்க வச்ச பேரண்ட்ஸ், ஃபாரினுக்கு போயிட்டு வந்த சகோதரர்கள், வீட்டை வாங்கினவர்கள், இடத்த வாங்கினவர்கள் அல்லது வீட்டை கட்டினவர்கள் எல்லாம் நம்மளுடைய பிலீவர்ஸ் தான். நான் வெளியில் உள்ளதான ஸ்தாபன சபைகளுக்கு நான் பேசல, நம்மளோடு உள்ளவர்கள். அவர்களோடு பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட தொலைநோக்குக்கு பிறகு ஆரம்பத்தில் எடுத்ததான அந்த தீர்மானம் மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் எதுவும் அட்டஸ்ட் பண்ணல. தேவனுடைய தீர்மானம் இல்லை, தேவனுடைய வழி நடத்த இல்லை, ஆவியான ஒரு அட்டஸ்ட் பண்ணல, தேவனுடைய சுத்தம் இல்லை, எதையுமே பார்க்கல. மனுஷ புத்தி என்ன யோசிச்சதோ அதன்படி காரியங்களை நடப்பிச்சான், போன வழியில் போனான். ஒரு காலங்கள் கழிச்சுக்கெல்லாம் எல்லாம் சுருண்டு போயிடுச்சு. எல்லாம் படித்தது வேஸ்ட்டாக இருக்குது, அங்கே வாங்கினது போனதாக இருக்குது, ஃபாரின் போனது விற்கினதுக்கு ஒன்று விற்கினது ஒன்று பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. காரியம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது என்றால் 3 வசனம், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் பல வருஷங்கள் கழித்து அவனுடைய முடிவில் அவனுடைய மனமும் அவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் மனத்தாங்கல் அடைகிறான். எவ்வளவு முட்டாள்தனம் அது! யாருக்கு நம்பிக்கை உண்டு என்றால், ஆண்டவரே அந்த டைம்ல நான் செஞ்சது தப்பு, இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் காரியங்களை தவறா முடிவெடுத்துட்டேன், ஆலோசிக்கல, உம்முடைய ஆலோசனைக்கே காத்திருக்கல, பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளல, அல்லது எல்டர்ஸ்ட நான் கேட்கல, தாய் தகப்பனை சார்ந்து இல்லை, என் போக்கு என் சித்தம் என் யோசனைக்குன்னு இப்படி காரியங்கள் நடப்பிச்சேன், இன்னைக்கு எல்லாம் இப்படி உல்டாவாயிருக்கு, தாறுமாறா காரியங்கள் எல்லாம் தாறுமாறு, எதுல பூந்து எதுல வெளியில வர்றதுனே தெரியல, கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அப்ப புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பமாய் யாரிடத்தில் மனத்தாங்கள் அடைகிறார்? தேவனிடத்திலே மனத்தாங்கள் அடைகிறார்கள். இவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சிஷ்டாந்தமா நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் கொஞ்சம் சீக்கிரமாய் திருப்புவோம். ரூத்தின் புஸ்தகம் 4 அந்த ரூத்தின் சரித்திரம், அது முதல் அதிகாரத்துக்கு மேல அந்த நியாயாதிபதிகளுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்குன்னா 25 வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகளுடைய காலம். இனிமேதான் காரியங்களும் நடப்பிக்கணும். தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள்லாம் வரக்கூடியதான நாட்களில் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அதுக்கு ஒரு உதாரணம் யார் என்றால், கீழே நாம் வாசிக்கிறோம், நகோமியினுடைய புருஷன் எலிமெலேக், நியாயாதிபதியின் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம். ஒரு மனுஷன் அவன் எலிமெலேக், 2 வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய மனைவி நகோமி, அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 ஆண் மக்கள், மக்ளோன் கிலியோன். இவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகம் என்னும் ஊராகிய தேசத்திலிருந்து மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். இதான் எலிமெலேக்கும் அல்லது நகோமியும் தங்களுடைய பார்வையில் சரிபோனபடி செய்திருந்த காரியம். மோவாப் அது புரட்சாதியாருடைய காரியம். அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர்கள் எல்லாம் மோசேயனுடைய நாட்களிலே அவர்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள். அவருடைய எல்லையெல்லாம் தேவனுக்கு நியமிக்கப்பட்ட எல்லை அல்ல. தேவ பிள்ளைகள் அந்த ஜனத்துக்கு அந்த எல்லைக்கே போகக்கூடாது. கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் எலிமெலேக்கும் அவருடைய மனைவி நகோமியும், அதில் நகோமிக்கு பங்கு உண்டு, அதில் நகோமியினுடைய பங்கு இல்லாமல் அவளுக்கு ஒரு பங்கு உண்டு. குடும்பமாய் இருக்கிற சொத்து பத்து வீடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் வித்து போட்டு இருக்கிற பஞ்சத்தில் இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாதபடிக்கு அவருடைய மதியினம் அவருடைய பார்வைக்கு சரி போனபடி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. போய் அடுத்தடுத்த சம்பவம் நமக்கு தெரியும். எலிமெலேக் புருஷன் இறந்தான். இறந்த மாத்திரத்தில் நகோமி ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்கணும், ஐயோ ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என் புருஷனை நான் இழந்துட்டேன், நான் திரும்பிடுறேன், உம்முடைய எல்லையை விட்டு நான் வந்திருக்க கூடாது. பெத்லகேம் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, தேவனுடைய எல்லையை விட்டு நான் வேற ஒரு எல்லைக்கு நான் வந்திருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ மதியீனம் பண்ணிட்டேமே, என் புருஷனை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு உளுந்து அடிச்சு பிள்ளைகளை அழைச்சிட்டு நகோமி வந்திருக்கணும். ஆனால் போகல. 2 மகன்களுக்கும் அங்கே 2 மோவாபியருடைய ஸ்திரீகள், ஒருத்தி ரூத் எடுத்தா, இன்னொருத்திய ஓர்ஃபால், 2 பேரும் எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கும் அதுல ஒரு ஈடுபாடு உண்டு. புருஷன் எலிமெலேக் முடிவு பண்றப்ப நகோமி இல்லைங்க நான் வரல போகலன்னு ஒண்ணு சொல்லல, புருஷன் கீழ்பிடிஞ்சு போனான். அவன் மறித்ததுக்கு அப்புறம் இவன் முடிவு எடுத்திருக்கணும், இவன் முடிவு எடுக்கல. அங்கேயே 2 மருமக்கள் எடுத்து கல்யாணம் பண்ணி காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த 2 மகன்களையும் இழந்தான். மூத்தவனு இழந்தான், 2. இப்ப 3 விதவைகள் வீட்டில் இருக்காங்க. நகோமி, ரூத், ஒர்ஃபால், 3 விதவைகள் வீட்டில் இருக்காங்க. காலங்கள்லாம் உருண்டோடுது. காலங்கள் உருண்டோடி இப்ப பெத்லகேம்ல செழிப்பு. தேவன் இஸ்ரவேலை விசாரிக்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போறாங்க பாருங்க. 19 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒர்ஃபால் திரும்பிட்டா ரூத்து மாமியாரும் மறுமொழி போறாங்க. 19 வசனத்தில் வாசிக்கிறோம், 1:19. அப்படியே இருவரும் பெத்லகேம் விட்டு நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். 20 வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி, பிளஷன்ட், இனிமை, இன்பம், மதுரமானவள் என்றெல்லாம் என்ன சொல்லாதீங்க, மாறால் என்று சொல்லுங்கள், கசப்பானவள் என்று சொல்லுங்கள். See this verses. இந்த 20 வசனத்தில் அவருடைய ஹார்ட்டுக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை, சில வார்த்தைகள் வருது. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாருங்க, யார் யார் பண்ண மதியினத்துக்கு, யார் தான் வழி தான் சரி போனபடி செய்து போனதுக்கு இப்ப யார குறை சொல்றது? ஏன் முடிவெடுத்த? புருஷன் மறித்த மாத்திரத்திலே நீ திரும்பி இருக்கலாமே. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 21 வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஸ்பர்ஜன் இந்த இடத்துல சொல்லுவார், ஸ்பர்ஜன் ஒன்னு வாங்கிக்கிறேன், அவர் சொல்லுவார் இப்படி, நிறைவுள்ளவளா இருந்தல்ல அப்புறம் போனேன். நீ நிறைவுள்ளவன் சொல்றல்ல, when you are full, ஏற்கனவே திருப்தியா இருக்கல, ஃபுல்லா இருக்கல, ஏன் போனேன்? ஸ்பர்ஜன் ஒரு கேள்வி கேட்கிறார், நகோமியை பார்த்து கேள்வி கேட்கிறார், நகோமி ஐ ஆஸ்க் யூ திஸ் க்வெஸ்சன், ஏற்கனவே நீ ஃபுல்லா தானே இருந்த, ஏன் போனேன்? அப்ப இன்னும் வேணும்னு போனியா? நான் நிறைவுள்ளவளா இருக்கிற சொத்து பத்து போக்குவரத்து வீடு ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து போட்டுட்டு நான் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் கர்த்தர் கட்டளையிட்டார், கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாய் என்னை திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்க என்ன நகோமி என்பானேன். ஓ, வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். என் பேர் நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறால் சொல்லுங்க. இவங்க இவங்க வீட்டில் எத்தனை ஆம்பளையான சாக கொடுத்தாங்க அப்படின்னா, மூணு பேர், எலிமிலேக், கிலியோன், மக்லோன், மூணு ஆண் புருஷர்களை சாக கொடுத்தவள் தங்களுடைய வழியை மதியினமாய் காரியங்கள் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தேவன் பேரில் மனத்தாங்கள் கசப்பு. ஆனால் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் என்றால், யோபு ஒரே நாளில் 10 பிள்ளைகளை சாக கொடுத்து ஒரு முகாந்திரமும் இல்லாமல், ஒரு முகாந்திரமும் இல்லாமல், ஒரு அக்கிரமும் இல்லாமல், ஒரு அநியாயம் இல்லாமல், அவ்வளவு நீதிமானாக இருந்து, தேவ மனுஷனாக இருந்து, தேவனுடைய சர்டிபிகேட்டை பெற்றுக்கொண்ட அருமையான ஒரு யோபு, ஒரே நாள் 10 பிள்ளைகளை சாக கொடுத்த யோபு. நம்ம அந்த யோபின் புஸ்தகத்தை பார்ப்போமே, யோபு அந்த வார்த்தை எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை. யோபின் புஸ்தகம் 1 இப்படி வாசிக்கிறோம், 1 இந்த வார்த்தையை நாம் 20 வசனத்தை கொஞ்சம் நான் வாசிக்க பார்க்க விரும்புகிறேன். நம்ம கிடுகிடுன்னு வாசிச்சிருந்திருப்போம், ஹி வர்ஷிப்ட் காட் அப்படின்னு வாசிக்கிறோம் 20 வசனத்தில். 1:20, யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து தேவனை பணிந்து கொண்டான், தேவனை தொழுது கொண்டான். ஹி வர்ஷிப்ட் காட். அவன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவனிடத்தில் ஒரு மனத்தாங்கலும் இல்லை. தேவனிடத்தில் அவன் குறை சொல்லல, மனத்தாங்கல் அடையில. காரியம் அவன் கேட்கணும்னு அவனுக்கு ரைட் இருக்கு, யோபுக்கு ரைட் இருக்கு, நகோமிக்கு ரைட் இல்லை. இந்த ஹியூமன் சென்ஸ், மனுஷிகமா பேசுவோம், இவனுக்காவது ரைட் இருக்கு. ஏன்டவரே இப்படி ஒரே நாள்ல என் பிள்ளைகள 10 பிள்ளைகளை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவனாவது கேட்கலாம், அவனுக்கு ரைட் இருக்கு. என்னை நிறைவா ஒருத்தன் இன்னைக்கு எம்டி ஆகிட்டீங்களே, எனக்கு மிகுந்த கசப்ப கட்டளையிட்டீங்களே, என்னை சிறுவப்படுத்திட்டீங்களே, என்னை கேசப்படுத்திட்டீங்களே, யோபு கேட்டிருக்கலாம், அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் யார் கேட்கக்கூடாது, யார் பேசக்கூடாதுன்னா, நகோமி பேசக்கூடாது. கேசப்படுத்தினார், வெறுமையாக்கினார், சிறுவைப்படுத்தினார், கசப்பை கட்டளையிட்டார். உன் வழிகள் தாறுமாறா காரியங்களை நடப்பிச்சுட்டு மதியினமாய் பண்ணிட்டு லாங் ரன் கழிச்சுட்டு தேவனிடத்திலே மனத்தாங்கல் அடைகிறவர்களும், தேவனை குறை சொல்லுகிறவர்களும், தேவன் பேரிலே கசப்புடையவர்களும் நம்ம மத்தியில் உண்டு. மனந்திருமணம் பிரியமானவர்களே, ஓகே, இது தேவன் பேரில் வச்சிருக்கிற மனத்தாங்கல் கசப்பு. வேதத்தில் இன்னொரு பாட்டுக்கு திரும்புவோம். இன்னொரு மனுஷன் வேதத்தில் இன்னொரு திருஷ்டாந்தமாய், அவன் தேவன் பேரில் இல்லை, தேவன் பேரில் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும், சில பீப்புள், சில ஜனங்கள், சில சகோதர சகோதரிகள் மனுஷரிடத்தில் மனத்தாங்கள், மனக்கசப்பு. நாம் இங்கே வாசிக்கிறோம் எபிரேயர் புஸ்தகம், சீக்கிரம், எபிரேயர் புஸ்தகம் 12, எபிரேயர் 12, எபிரேயரின் புஸ்தகம் 12:15 வாசிக்கிறோம். ஒருவனும், எபிரேயர் 12:25, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாது ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு, ஒருவனு வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நீங்க கவனிக்க நான் விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க, வாலிப பெண் பிள்ளைகளும் பையன்களும். இந்த ஏசாவுக்கு தன் உடன் பிறப்பாகிய யாக்கோபி மேல் அவனுக்கு ஒரு கசப்பு, பகை. என்னுடைய சகோதரன் யாக்கோபி என்னை ஏமாத்திட்டான், வஞ்சித்துட்டான். யாக்கோபு அவன் வஞ்சித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் ஏமாத்தினது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை நாம் தியானிக்கல. யாக்கோபு சப்ஜெக்ட் கிடையாது, ஏசாவினுடைய கசப்பு. ஏசா என்ன கசப்பு வச்சிருந்தான் அப்படின்னா, என் சகோதரன் என்ன ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னை வஞ்சித்துட்டான் அப்படின்னா. இப்ப இப்படி நம்ம யோசிப்போம், ஒருவேளை போஜனத்துக்காக உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ அசட்ட பண்ணிட்டியே, சோம்பேறித்தனமா இருந்தியே, அது இப்படி சொன்னா நான் விளங்கும், இப்படி சொன்னா விளங்கும். இப்ப யாக்கோபு ஏசானா நமக்கு விளங்காது. ஒரு குடும்பத்துக்குள்ளரையே பையன்களை வச்சுக்கோ, ஒரு குடும்பத்துக்குள்ளரையே பிள்ளைகள், மூணு பிள்ளை உள்ள ஓடு வீடு உண்டு, நாலு பிள்ளை உள்ள வீடு உண்டு, ஆறு பிள்ளைகள் உள்ள வீடு உண்டு. சிறு பிராயத்திலிருந்தே ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு ஒரு பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளைகளோ ஒரு பிள்ளைகளோ நல்லா படிக்குது, ஹார்ட் ஒர்க், நல்ல டிலிஜென்ட் ஒர்க், நல்ல ஹார்ட் ஒர்க், நேரத்தை செலவு பண்றது இல்லை, வேஸ்ட் பண்றது இல்லை, படிப்புல கவனம், தேவ பக்தி, தாய் தகப்பனை கனம் பண்ற வாழ்க்கை, படிப்பு கான்சென்ட்ரேஷன், படிச்சு 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 நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சு நல்ல ஒரு வேலையில அமர்ந்து இன்னைக்கு 40,000 50,000 சொல்லிட்டு ஒருத்தன் சம்பளம் வாங்குறான். ஏசாவை போல நல்ல தின்னுருட்டியா இருந்துகிட்டு அற்ப போஜனத்துக்காகவும் அற்ப சந்தோஷத்துக்காகவும் சிற்றின்ப பிரியனாக இருந்து இன்னைக்கு இருக்கிற வயிற்று வலிக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆசை இச்சைகள், பாலியத்துக்கு எடுத்த இச்சைகளுக்கே தன்னுடைய வாலிபத்தை எல்லாம் செலவு பண்ணி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாத பிடிக்கி, படிப்புல கவனம் செலுத்தாம, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத பிடிக்கி, தேவனை கருத்தாய் தேடாத பிடிக்கி, தாய் தகப்பட அசட்ட பண்ணி நிர்விசாரமாய் ஒரு வாழ்க்கை, அசட்டத்தனம் அசட்டத்தனம் அசட்டத்தனம், பெரிய சேஷ்ட புத்திர பாகம், பெரிய சேஷ்ட புத்திர பாகம். இன்னைக்கு இருக்கிற பசி இருக்கு, நாளைக்கு இருக்கிற சேஷ்ட புத்திர பாகம். போடா, எனக்கு இன்னைக்கு பசி, எனக்கு சிற்றின்பம் இன்னைக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு சிற்றின்பம், இன்னைக்கு என்னுடைய பசியை நான் தீர்க்கணும். வாலிபம் பெரிய ஓட்ட தரித்திரனாயி, சிற்றின்ப பிரியனாய் இருந்து வாலிபத்தில் தரித்திரனாய் போய் பின் நாட்கள்ல தலைவருக்கும் அவருக்கும் வாழ்க்கை அமைது, இவருக்கும் வாழ்க்கை அமைது. அவன் சொகுசா உட்கார்ந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், 40,000 50,000 வாங்கிட்டு இருக்கான், நல்ல அதுக்கேற்ற மனைவி, அதுக்கேற்ற குடும்ப ஸ்டைலு, அதுக்கேற்ற வாழ்க்கை தரம். இந்த சிற்றின்ப பிரியனா இருந்து ஒரே வயிற்றுக்குள்ள பிறந்து ஒரே வீட்டில் சாப்பிட்டு நாளைக்கு போய் வாழ்க்கையினுடைய டிஃபரன்ஸ் வரும் பொழுது, அன்னைக்கு சின்னவனோ பெரியவனோ சோம்பேறித்தனமா இருந்த ஏசாவை போல் இருக்கிறவர்கள் வயிற்றுல அடிச்சுக்கிறான், பொறாம சொந்த உடன்பிறப்பை ஏத்துக்கொள்ள தெரியல, அவன் நல்லா இருக்கானேன்னு பார்க்க தெரியல, வெக்கம், தலை தொங்க போட்டுக்கிற, தலை கீழே போட்டுக்கிற, இவன் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிக் கொடுறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ண ஏசா கூட தான் பின் நாட்கள் அவன் மேல கசப்படைஞ்சான், அவன் திருடிட்டாங்கிறது அடுத்த சப்ஜெக்ட். எவ்வளவு வாலிப பிள்ளைகள் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்ல, உடனே விட்டா போதும் பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம், திருப்பூர் உடனே, திருப்பூர், திருப்பூர் பனியன் கம்பெனி, திருப்பூர் அன்கோ, திருப்பூர் அன்கோ, திருப்பூர் அன்கோல இருந்து எல்லாம் திரும்பி வர்றாங்க. என்னடா பார்த்தா கையில குழந்தை, வேர் இஸ் புருஷன், புருஷன் நோ புருஷன், ஃப்ரீ டைப், ஃப்ரீ ஃப்ரீ டைப், ஃப்ரீ ஃப்ரீ டைப், சிற்றின்பம் உருண்டு பெரண்டு புருஷன் இல்லாம பிள்ளைகள் குட்டிகளை பெத்து சிரிப்பா சிரிச்சு அப்படியே செதைஞ்சு போய் திருச்சபைகளுக்கு வந்து பார்க்கும் பொழுது, அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, ஓகே ரட்சிக்கப்பட்டாங்க, சால்வேஷன், ரட்சிப்பு, மனம் திரும்புதல், மறுபிறப்பு எல்லாம் நடக்குது. பட் இன்னைக்கு இன்றைய நிலை, இன்றைய நிலை, அவன் ஏமாத்திட்டான், அவன் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு தின்னு வாயை தொடச்சிட்டு போயிட்டான், என்ன ஏமாத்திட்டான். ஃப்ரீ டைப், ஓபன் டைப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், சிற்றின்பம் வாழ்க்கையில இளம் வயசுலே, வாய் காலத்துக்கு முன்னமே, காலத்துக்கு முன்னமே ஏமாந்து போறது. பின் நாட்கள்ல யார் மேல கசப்பு அப்படின்னா, யாரார் மேலையோ கசப்பு, யாரார் மேலையோ கசப்பு. புரியமானவர்களே, எல்லாம் மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வழிகள், அவனுடைய தாறுமாறாகள், தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் மனத்தாங்கள் மனக்கசப்பு. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கார். பிரியமானவர்களே, நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராவ புஸ்தகம் சீக்கிரம் 15 யாத்ராகம் புஸ்தகம் 15 யாத்ராகமும் நாம் விரிவாய் தியானிக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வசனத்தோடு பார்ப்போம். யாத்ராக புஸ்தகம் 15 சில சூழ்நிலைகளில் நாம் தியானித்த ரெண்டு காரியங்களையும் அவர்களா தேடிக்கிட்டது, ஏசா தேடிக்கிட்டது, அவனுடைய நிர்விசாரம், அவனுடைய கேர்லெஸ்னஸ், அவனுடைய ஓபன் டைப், அவனுடைய சிற்றின்பம். நகோமி ஃபேமிலி அவள் வழி தப்பி போனது. ஆனால் இங்க சில சுச்சுவேஷன்ஸ்ல தேவனே நம்மை இப்படி நடத்துகிறார், நம்மை சோதிக்கும்படிக்கு. வாசிக்கிறோம் 22 யாத்திராவும் 15:22, 3 தேவன் அவர்களை வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தேவன், காட் லெட் த பீப்புள். அவர்கள் மாராவிலே வந்தபொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. எண்ணத்தை எண்ணத்தை உண்போம் குடிப்போம் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமித்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சில சூழ்நிலைகளில் நம்மளை சோதிக்கும் படிக்கும் கூட தேவன் என்ன செய்ய முடியும்? சில சுச்சுவேஷன் சூழ்நிலைகளுக்குள் தேவன் நம்மை நடத்த முடியும். சில சூழ்நிலைகளுக்குள் தேவன் நடத்தும் பொழுதும், இப்ப நான் கசப்படையாத படிக்கு நான் இருக்கிறதுக்காக, எவ்வளவு கசப்பான சூழ்நிலைகளா இருக்கட்டும், எவ்வளவு மாறா போன்ற சூழ்நிலைகளா இருக்கட்டும், இது நாமளா தேவனே சில சூழ்நிலைகளுக்கு அனுமதிக்கும் பொழுது கூட, பிரியமானவர்களே, தேவன் அங்கு ஒரு ப்ரொவிஷனை வைத்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு விதையை போட்டு ஒரு மரத்தை வளர்த்து அங்கு ஒரு ப்ரொவிஷன், ஜெகவா ஜெயரா, ஒரு மரத்தை வளர்த்தார். அதை மதுரமாய் மாற்றுவதற்காக அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அது மதுரமாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, அது நாம் இதன ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ், நாமளா தேடிக்கிட்ட கசப்பா இருந்தாலும் சரி, தேவனே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சூழ்நிலைகளுடைய கசப்பா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு ப்ரொவிஷன் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில கல்வாரி மரத்தில் அந்த மரத்தை வெட்டி போட்டது போல இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காய் சாக கொடுத்துட்டார். அவரிடத்தில் எல்லா சொல்யூஷன் உண்டு. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது மனுஷர்களை பார்க்க வேண்டாம், சூழ்நிலையில பார்க்க வேண்டாம், நான் தேடிக்கிட்டதா அல்லது தேவனே என்ன அனுமதிச்சா அது காரியங்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ப்ரொவிஷனை நீங்க உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து இந்த மரத்தில் தொங்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய கசப்பு எல்லாவற்றுக்கும் தீர்வு அவரிடத்தில் உண்டு. அவரை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைய முடியும். அவர் என் வாழ்க்கைக்கு வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற முடியும். அவர்தான் தீர்வு. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மகிமையான ஜீவித்துக்குள் தேவன் நம்ம நடத்துவாராக.